தென்னிந்தியாவிலே குறிப்பாக கர்நாடகா, தமிழ்நாடு, மைசூர் டைப் அடிமல் என கூறப்படும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மேற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய காங்கேயம், அதே மேற்கு தமிழகத்தில் ஒரு மலை மீது இருக்கக்கூடிய பர்கூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், கடலூர் மாவட்டத்தில் ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய உம்பளச்சேரி, மதுரை, பழைய மதுரை மாவட்டத்தில், அதாவது இன்று இருக்கக்கூடிய மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்கள் இருக்கக்கூடிய புளியகுளம், ஜல்லிக்கட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு இனம், தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மலைமாடு என்ற ஒரு இனம், மற்றும் தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் மாவட்டத்தில் ஒரு பகுதியில் ஆலாபாடி என்ற ஒரு இனம் இருந்தது. இன்று அந்த இனமே முழுதாக அழிந்துவிட்டது. இப்பொழுது 5 இடங்கள் தான் இருக்கிறது. இந்த இனத்தின் பாப்புலேஷனும் மிகவும் கம்மியாக இருக்கிறது. குறிப்பாக ஜல்லிக்கட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய புளியகுளம் என்ற இனம் இன்று 30,000 மாடுகள் மட்டுமே இருக்கும். இது இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் IUCN எனப்படும் அமைப்பின் கோட்பாடுகளை வைத்து பார்த்தால் ரெட் லிஸ்டில் இருக்கிறது. இதே நிலைமை நீடித்தால் 2 இல்ல 3 வருடங்கள் இந்த இனம் முழுதாக அழிந்துவிடும்.
சரி, இந்த புளியகுளம் காளைகள் இந்த அழிவில் இருந்து பாதுகாக்கப்பட வேண்டுமானால் ஜல்லிக்கட்டு என்ற விளையாட்டு அனுமதிக்கப்பட வேண்டும் தடையில்லாமல் என்ற வாதம் எந்த அளவுக்கு ஏற்புடையது என்று நினைக்கிறீர்கள்?
இது மிக நல்ல கேள்விங்க. இப்போ ஐரோப்பியாவில் பார்த்தீர்கள் என்றால் கால்நடை என்பது சில கார்ப்பரேஷனுடைய, அவர்கள் தான் அதையெல்லாம் பராமரித்து அந்த கால்நடையை இம்ப்ரூவ் செய்வதற்கான வேலைகளை செய்து அந்த கால்நடையை மிக சிறந்த கால்நடையாக உருவாக்கிறார்கள். உதாரணத்துக்கு அங்கே பல நல்ல இனங்கள் இருக்கிறது, ஹோல்ஸ்டன், ஃப்ரீஷியன், சுவிஸ் பிரவுன், இது போன்ற ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய கால்நடை தான் வந்து அங்கேயே வந்து பராமரிக்கும். அதே போல் இந்திய நாட்டிலோ ஆப்பிரிக்காவிலோ பார்த்தீர்கள் என்றால் இந்த கால்நடையை பராமரிப்பது அந்த சமுதாயம், அந்த கம்யூனிட்டி. இதற்கும் ஒரு நிர்வாகத்திற்குமோ ஒரு மல்டிநேஷனல் கம்பெனிக்குமோ எந்த தொடர்பும் கிடையாது. இதற்காக 2000 வருடங்களுக்கு முன் ஒரு திட்டம் தீட்டப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோயிலிலும், ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு 300-400 பேர் இருக்கக்கூடிய கோயிலில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் அந்த கோயிலில் ஒரு காளையை, பொலிக்காளை என்பது ஸ்டட்புல், அதாவது இனவிருத்திக்கு உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு காளையை பூச்சிக்காலையாக வைத்திருந்தார்கள். அந்த பூச்சிக்காலை தான் ஜல்லிக்கட்டுக்கு அந்த அந்த ஊர் மக்களின் சார்பாக எடுத்து செல்லப்பட வேண்டிய காளை. இப்போ ஜல்லிக்கட்டு என்று ஒன்று இல்லாவிட்டால் அந்த கிராமத்திலே வளர்க்கக்கூடிய காளைகள் அனைத்தும் வெட்டுக்கு சென்றுவிடும், அது அரிமாடாகிவிடும், அப்பொழுது அந்த இனமே அழிந்துவிடும்.
ஏன் அப்படி சொல்றீர்கள்? இந்த காளைகள் உழவு செய்வதற்கோ அல்லது வண்டி ஓட்டுவதற்கோ பயன்படுத்த முடியாதா?
தமிழகத்திலே 85 லட்சம் மாடுகள் இருக்கிறது. 85 லட்சம் மாடுகள், 70 லட்சம் மாடுகள் வருடத்திற்கு ஒரு கன்று ஈன்றினால் கூட 35 லட்சம் கிடேரி கண்களும் 35 லட்சம் காளை கண்களும் இருக்கும். 35 லட்சம் காளை கண்களையும் நாம் பொலிக்காலையாக பயன்படுத்த முடியாது. மாடுகளுக்கு 30 அல்லது 40 மாட்டுக்கு ஒரு பொலிக்காலை இருந்தால் போதும். இந்த ரேஷியோவில், இந்த கணக்கில் பார்த்தால் மீதி எல்லாம் உழவு ஓட்டுவதற்கும், டிராஃப்ட் கூறப்படும் வண்டி இழுப்பதற்கும், இது போன்ற வேலைக்குமே பயன்படும்.
ஆனால் நான் கேட்பது இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு என்று இல்லாவிட்டால் அந்த காளைகளை வேறு விஷயத்துக்கு பயன்படுத்தலாமே, மற்ற உழவு போன்ற விஷயங்களும், வண்டி இழுப்பது போன்ற விஷயங்களுக்கு அதிலே, அதனால் அந்த இனம் அழிந்துவிடும் என்று எப்படி சொல்ல முடியும்?
இன்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தமிழகம், குறிப்பாக தமிழகம் இந்திய நாட்டில் பாக்கி இருக்கக்கூடிய மாநிலங்களை விட இண்டஸ்ட்ரியலைசேஷன் மிகவும் அதிகமாகி, டிராக்டரின் பயன்பாடு மிகவும் அதிகமாகி, லேபர் கிடைப்பது மிகவும் சிரமமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே மாட்டு வண்டி ஓட்டுவதோ உணவு ஓட்டுவதோ ஒரு 25-30% மக்கள் மட்டுமே செய்து வருகிறார்கள். 1960-70 இருந்த பயன்பாடு இன்று இல்லை. ஒன்று. இரண்டாவது, 35 லட்சம் காலக்கண்ணில் இருந்து எந்த காலக்கண் சிறந்த கண் என்பதை ஒவ்வொரு இனத்திலும் எப்படி தெரிந்திருப்பீர்கள்? அதற்கு அந்த காளையின் வீரியம் எப்படி இருக்கிறது என்று சோதித்து பார்ப்பதுதான் ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டு என்பது வீர விளையாட்டு என்ற ஒரு ஒரு பெயர் பெற்றிருக்கிறத தவிர ஜல்லிக்கட்டு என்பது ஒரு இனத்தை விருத்தி செய்வதற்கான வேலை.
இந்த பொலி காளைகள் இல்லாத ஒரு சந்தர்ப்பத்திலே மற்ற காளைகள் அந்த இன விருத்திக்கு உதவத்தானே போகின்றன?
மற்ற காளை என்றால் மற்ற இனம் அல்லவா, அந்த இனம் அழிந்து விடும் அல்லவா?
இல்ல, அதாவது இப்போது இருக்கின்ற அந்த புளியகுளம் என்றால் அந்த புளியகுளம் இனத்திலே இருக்கின்ற சிறந்த காளையைத்தான் நீங்கள் ஜல்லிக்கட்டிலே நீங்கள் ஈடுபடுத்துகின்றீர்கள். மற்ற அதே புள்ளிக்குளத்திலே இருக்கின்ற இருக்கின்ற மற்ற காளைகள் இந்த ஜல்லிக்கட்டு காளைகள் அளவுக்கு வீரியம் இல்லாவிட்டாலும் அதற்கென்று ஒரு வீரியம் இருக்கப் போகிறது, அது இனவிருத்திக்கு உதவத்தானே போகிறது.
இங்கே நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு பிரீட் என்றால் என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டும். பிரீட் என்றால் புரோட்டோடைப் என்று கூறுவர். ஒரு மாடு என்ன உயரம் இருக்க வேண்டும், அதன் கால் என்ன நீளம் இருக்க வேண்டும், அதன் வால் எவ்வளவு நீளம் இருக்க வேண்டும். உதாரணத்திற்கு மிஸ் வேர்ல்டு, மிஸ் இந்தியா, யூகே இது போன்ற ஒரு விழாக்கள் நடக்கின்றன, போட்டிகள் நடக்கின்றன, அங்கே தேர்ந்தெடுக்கிறார்கள், அங்கே என்ன பாராமீட்டர் வைத்திருக்கிறார்களோ, அழகு என்றால் என்ன என்று குறிப்பிடுகிறார்களோ, அதே போல் மாட்டுக்கும் காளைக்கும் பிரீடு டிஸ்கிரிப்டர் என்று இந்தியன் கவுன்சில் ரிசர்ச் டிட்டர்மைன் செய்து 1920களிலேயே காங்கேய மாட்டிற்கு என்ன பிரீட் டிஸ்கிரிப்டர் கொடுத்திருக்கிறார்கள், 2013 புலிகள மாட்டுக்கு பிரீட் டிஸ்கிரிப்டர் கொடுத்திருக்கிறார்கள். அதை விட்டுவிட்டு அந்த காளையை விட்டுவிட்டு அந்த பிரீட் டிஸ்கிரிப்டர் சைஸ் அளவில் இல்லாத ஒரு காளையை பொலிக்காலையாக பயன்படுத்தினால் அந்த இனம் மறுபடியும் அழிய ஆரம்பிக்கும்.
இப்பொழுது இந்த ஜல்லிக்கட்டிலிருந்து விலங்கு வதை என்ற வாதத்தை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீர்கள்?
ஜல்லிக்கட்டில் எப்பொழுதுமே மிருக வதை இருந்ததே இல்லை என்று நான் கூறப்போவதில்லை. சில சமயங்களில் சில பேர் தவறாக ஒரு 2-3% தவறாக சில தவறுகளை செய்திருக்கலாம். ஆனால் 2009 தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு ரெகுலேஷன் ஆக்ட் சட்டம் என்ற ஒரு சட்டம் வந்த பொழுது ஒரு தவறு கூட நடந்ததில்லை. காரணம் என்னவென்றால் அந்த வாடி வாசல் என கூறப்படும் அந்த இடத்திலிருந்துதான் காளைகள் அவுத்துடப்படுகிறது. அங்கே அவுத்துடுவதற்கு முன் போஸ்ட் ஈவெண்ட் மெடிக்கல் டெஸ்ட் PEMT என்ற ஒரு மெடிக்கல் டெஸ்ட் செய்யப்படுகிறது. அதை செய்பவர்கள் ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்டரி அந்தந்த மாவட்டத்துக்கு இருக்கக்கூடிய கால்நடை அதிகாரிகளின் தலைவர், வெட்டினரி டாக்டர்ஸ், அரசாங்கத்தின் வெட்டினரி டாக்டர்ஸ், அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியாவின் வெட்டினரியன்ஸ் அனைவரும் சேர்ந்து அந்த மாட்டுக்கு பிளட் டெஸ்ட் செய்து ஏதாவது மது கொடுக்கப்பட்டிருக்கிறதா, அதுக்கு ஸ்டெராய்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்ற அனிமல் வெல்ஃபேர் போர்டின் குற்றச்சாட்டுகளை செக் பண்ணுவதற்கு அதை வந்து பிளட் டெஸ்ட் செய்து பிசிக்கல் வெரிஃபிகேஷன் டெஸ்ட், ஒரு மனிதன் மிலிட்டரி செல்லும் பொழுது அவன் எப்படி சோதிச்சு பார்ப்பார்களோ அதுபோல் பூச்சிக்காலை சோதித்து அதற்கு பின்னல் தான் வாடி வாசலுக்குள்ளே அனுப்பப்படுகிறது. வாடி வாசல் என்பது வேற ஒன்றும் இல்லை. குதிரைகள் ஓடுவதற்கு முன்னால் ஸ்டார்ட் என்று ஷூட் செய்யும் போது குதிரை ஓட ஆரம்பிக்கிறது, ஒரு கதவை தருது, அதே மாதிரி இருக்கதான் வாடி வாசல். அதற்கு பின்னர் அந்த வாடி வாசலை விட்டு வெளியே வரும் பொழுது ஒரே ஒரு அந்த புல், இட்ஸ் கால் புல் பெயிட்டிங் நாட் புல் டேமிங், புல் பெயிட்டிங் என்பது ஏறு தழுவுதல், அந்த பூச்சிக்காலையின் திமில்களை கட்டி கொடுத்துக் கொள்ள வேண்டும். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாடுகளுக்கும் திமில் இருக்கும், ஆனால் இதே ஐரோப்பியாவில் இருக்கக்கூடிய மாடுகளுக்கு திமில் இருக்காது. அது பாஸ் டாரஸ், இது பாஸ் இண்டிகஸ், ரெண்டுமே இன சேர்க்கை செய்து கொள்ளலாம், ஆனால் வேறு வேறு இனம், அவர்கள் பிரிந்து 1000 வருடங்கள் ஆயிற்று. சோ அந்த திமிலை கட்டி பிடித்துக் கொள்வதுதான் அந்த வீரனின் வேலை. அந்த திமிலை 15-30 seconds கட்டி பிடித்து இருக்க வேண்டும். 50 meters ஒரு கொடி இருக்கும், அந்த இடத்தை தாண்டினால் அவன் விட்டுவிட வேண்டும். விட்டுவிட்டால் அவன் ஜெயித்து விட்டான் என்று அர்த்தம். அவனுக்கு ஒரு சிறிய பரிசு கொடுப்பார்கள், அதில் ஒரு கௌரவம். இது 1000 வருடங்களாக நடந்து வரக்கூடிய ஒரு விஷயம். இதற்கு பின்னர் அந்த காளைகள் ஒரு இடத்திற்கு சென்று அங்கேதான் அந்த காளைகளை அந்த காளைகளின் முதலாளிகள் பிடித்து கட்டுவார்கள். பிடித்து கட்டின பின்னர் அந்த காளைகள் வெளியே செல்லும் வழியில் மறுபடியும் போஸ்ட் ஈவெண்ட் மெடிக்கல் ட்ரஸ்ட் என்று ஒரு டெஸ்ட் இருக்கிறது. அதையும் ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்டரி தலைமையில் தமிழக அரசாங்கத்தின் கால்நடைத்துறை வெட்டினரியன்ஸ் எல்லாம் செக் செய்து அந்த செக் பண்ண அந்த ரெக்கார்ட்ஸ் வந்து ட்ரிப்ளிகேட்ல அந்த காப்பி கொடுப்பாங்களுக்கு, 1 for Animal Welfare Board, 1 for Supreme Court ஆஃப் இந்தியா, 3rd வந்து அரசாங்கத்துக்கு. இப்படி செக் செய்து மாடுகள் செல்லும் பொழுது இவர்கள் கூறும் இவர்கள் எடுத்த வீடியோக்கள் பதிவுகள் அனைத்துமே 2009 முன்னால் எடுத்து வைத்ததானோ தவிர 2010, 2011, 2012, 2013, 2014 நடக்கவில்லை. இது எல்லாமே முழுக்க முழுக்க தவறு.
ஆனால் அவர் நேற்று எங்களுக்கு பேட்டி கொடுக்கும் பொழுது 2011-13 நாங்கள் வீடியோ எடுத்தோம், அந்த வீடியோ பதிவில் விலங்குகள் இம்சைப்படுத்தப்பட்டது, அதை காண்பிக்க ஆதாரபூர்வமாக நிரூபித்தோம், அந்த அந்த வீடியோக்களை பார்த்த நீதிபதி அவரே சொன்னார் குரூயல்டி இல்லாத, அதாவது வதை இல்லாத ஜல்லிக்கட்டே இருக்க முடியாது என்று சொல்லியிருந்தார் என்று அவர் நேற்று எங்களிடம் பேட்டியில் சொன்னார். அதை நீங்கள் மறுக்கிறீர்களா?
அதை முழுக்க முழுக்க கடுமையாக கண்டிக்கிறேன், வன்மையாக கண்டிக்கிறேன்.
இல்லை, ஆனால் 2011-13 அவர்கள் வீடியோ எடுத்தார்கள் என்ற தகவலையும் மறுக்கிறீர்களா, அல்லது அந்த வீடியோக்களில் வதை இருந்தது அல்லது இல்லை என்ற விஷயத்துக்கு வருகிறீர்களா?
இல்லை, அனிமல் வெல்ஃபேர் போர்டுக்கு என்றுமே அங்கே எடுப்பதற்கு அனுமதி அளித்திருக்கிறது. தமிழக அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் உச்சநீதிமன்றமும் அனுமதி அளித்திருக்கிறது. அனிமல் வெல்ஃபேர் போர்டு ஆஃப் இந்தியா வீடியோ எடுத்தோம், அங்கே குற்றங்கள் நடந்தது என்று கூறுவது முழுக்க முழுக்க பொய்.